வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 102 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முடிவடைகிறது. பிஜேபி மீண்டும் ஆட்சியமைத்தால் இந்தியா விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உயரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு காண பிஜேபி தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மியான்மர் நாட்டின் இந்திய தூதராக திரு அபய் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். மியாமி ஓபன் டென்னிஸ் அரையிறுதிக்கு ரோஹன் போபண்ணா மேத்யூ எப்டன் இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். நாட்டில் வரும் 19 தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 102 தொகுதிகளிலும் இன்று மாலையுடன் வேட்புமனு தாக்கல் முடிவுக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் 39 இடங்களுக்கும், ராஜஸ்தானில் 12 இடங்கள், உத்தரப்பிரதேசத்தில் 8, மத்திய பிரதேசத்தில் 6, உத்தராகண்டில் 5, அஸ்ஸாம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 5 இடங்கள், பீகாரில் 4, மேற்குவங்கத்தில் 3, அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா ஆகிய இடங்களில் தலா 2 இடங்களுக்கும் வேட்புமனு தாக்கல் இன்று முடிவடைகிறது. சத்தீஸ்கர், மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, அந்தமான் நிக்கோபார், ஜம்மு காஷ்மீர், லட்சத்தீவு, புதுச்சேரி ஆகியவற்றில் தலா 1 இடத்திற்கும் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைகிறது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 30 தேதி கடைசி நாளாகும். முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பீகார் மாநிலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 2 கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 89 தொகுதிகளுக்கு நாளை தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியிடப்படவுள்ளது. மத்தியில் பிஜேபி மீண்டும் ஆட்சியமைத்தால் இந்தியா விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உயரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதற்கு வர்த்தக தொழில் துறையினர் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி மேற்கொண்ட சீரிய நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் விரைவாக வளர்ச்சி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பல புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு காண பிஜேபி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சந்தீப் தீக்ஷித் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கொண்டு வந்த திட்டங்களால் போதிய வேலைவாய்ப்புகளை நாட்டில் உருவாக்க இல்லவில்லை என்று கூறினார். நிலையான வேலை கிடைக்காததால் அதிக அளவிலான இளைஞர்கள் விவசாயத்திற்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 2018-19 ஆண்டில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி 3 கோடிக்கும் மேற்பட்டோர் விவசாயத்திற்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். வேலைவாய்ப்பின்மையின் சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாக பிஜேபி அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திரு சந்தீப் தீக்ஷித் கூறினார். மியான்மர் நாட்டின் இந்திய தூதராக திரு அபய் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். 1992 ஆண்டு இந்திய வெளியுறவு பணியைச் சேர்ந்த மூத்த அதிகாரியான திரு அபய் தாக்கூர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்திய G20 உச்சிமாநாட்டின் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை திரு அபய் தாக்கூர் சிறப்பாக மேற்கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலர் திரு கில்பர்ட் டியோதோரோவுடன் ஆலோசனை நடத்தினார். அரசுமுறை பயணமாக பிலிப்பைன்ஸ் சென்றுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர் நடத்திய பேச்சுகளின் போது, இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் பிலிப்பைன்ஸின் இறையாண்மை மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்தி இருதரப்பிலும் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவது மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு போங்போங் மார்கோஸை சந்தித்த திரு ஜெய்சங்கர் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் சார்பில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இருதரப்பு நல்லுறவுகளை வளர்ப்பதற்கு பிலிப்பைன்ஸ் அதிபரின் வழிகாட்டுதலை இந்தியா எதிர்நோக்கியிருப்பதாகவும், புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்தியா ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் தாம் அவரிடம் தெரிவித்ததாக சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், தகவல் தொடர்புத்துறை செயலர் ஆகியோரை சந்தித்து பேசிய பின் தமது பிலிப்பைன்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு திரு ஜெய்சங்கர் புதுதில்லி திரும்பியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
உள்ளம் முழங்கிடு, நீ உலகம் போற்ற எழுந்திடு, உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு. எழுந்து வா, வாழும் வாழ்வை வெல்ல தீர்ப்பு சொந்த கருப்பு மையே நெருப்பு ஆயுதம் திறந்து வா.
பல்கேரியாவுடன் பல்வேறு துறைகளில் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள ஆர்வம் கொண்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. நேற்றிரவு பல்கேரிய பிரதமர் அலெக்சாண்டர் டிக்ரோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வர்த்தகம், முதலீடு, குறைமின் கடத்தைகள், மருந்து பொருட்கள், பாதுகாப்பு, துறைமுக மேம்பாடு ஆகியவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பிரசல்ஸ் நகரில் முதல் அணுசக்தி மாநாட்டை சிறப்பாக நடத்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும் 5 வேட்பாளர்கள் கொண்ட 7வது பட்டியலை நேற்று வெளியிட்டது. மயிலாடுதுறை தொகுதியில் ஆர் சுதா அக்கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். ராமகிருஷ்ண மடம் மற்றும் ராமகிருஷ்ணா மிஷன் அமைப்பின் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி ஸ்மரணானந்தா நேற்று கொல்கத்தாவில் காலமானார். வயது முதிர்வு மற்றும் உடல்நலப் பிரச்சினைகள் காரணமாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். கொல்கத்தாவை அடுத்துள்ள பேலூர் மடத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சுவாமி ஸ்மரணானந்தா மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா சென்றுள்ள மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு நேற்று அர்மேனியா நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டது. பொருளாதார ஒத்துழைப்பு, தொழில்நுட்பம், வேளாண்மை, மருந்து பொருட்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்டவற்றில் இந்தியாவும் அர்மேனியாவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. இருநாட்டு நாடாளுமன்றங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் இருதரப்பிலும் வழங்கப்பட்டது. தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கல்லூரி மாணவர்கள் முதல் முறை வாக்களிக்க உள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
சாய் ஸ்ருதி, நான் வந்து அருப்புக்கோட்டையில இருந்து வரேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட போறேன். தேர்தல்ன்றது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். நிறைய கட்சிகள் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஓட்டு போட சொல்லி கேட்பாங்க. தேர்தல் வந்து இருக்கிறது வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஜனநாயக நாடுல வந்து நம்மளே யார் ஆளணும் அப்படின்றத நம்மளே வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓட்டு போடுறது வந்து நம்மளோட உரிமை, நம்மளோட கடமை.
எலெக்ஷன்னாலே அது தேர்தலா இல்லாம திருவிழா மாதிரி தான் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல எல்லாருமே காசு வாங்காம ஓட்டு போடணுன்ற என்னோட ஆசை. ஓட்டு காசு வாங்குறது இந்தப்பு, கொடுக்குறது இந்தப்பு. இந்த தடவை முத தடவை வாக்களிக்க போறேன். என்னோட ஓட்டு நேர்மையா எந்த கட்சி உண்மையா இருக்கோ அவங்களுக்கு போடுவேன். எல்லாரும் அதே மாதிரி உண்மையான கட்சி ஓட்டு போட்டீங்கன்னா
நல்லாயிருக்கும். மியாமி ஓபன் டென்னிஸ் அரையிறுதிக்கு ரோஹன் போபண்ணா, மேத்யூ எப்டன் இணை முன்னேறியுள்ளது. நேற்று இரவு நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் நெதர்லாந்தின் செம் வெர்பியா ஆஸ்திரேலியாவின் ஜான் பேட்ரிக் ஸ்மித் இணையை 3-4, 7-5, 10-7 என்ற செட் கணக்கில் இந்திய ஆஸ்திரேலிய இணை தோற்கடித்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி குஜராத் அணியை 63 ரன் வித்தியாசத்தில் வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் களமிறங்கிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்தது. சிவம் துபே 23 பந்துகளில் 51 ரன் எடுத்தார். 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்றிரவு 7:30 மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் மும்பை அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 102 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முடிவடைகிறது. பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைத்தால் இந்தியா விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உயரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு காண பிஜேபி தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மியான்மர் நாட்டின் இந்திய தூதராக திரு அபய் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். மியாமி ஓபன் டென்னிஸ் அரையிறுதிக்கு ரோஹன் போபண்ணா, மேத்யூ எப்டன் இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.